நன்றி
குழுக்களின் தலைவர் அவர்கள், விருது தலைவர் அவர்களே. இன்றைய தினம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்திருக்கின்றார்கள். சுதந்திரத்துக்கு பின்னர் சிறைச்சாலையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு காலகட்டங்களில் இத்தகைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்ற வரலாறை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட இத்தகைய முறுகல் நிலை, தாக்குதல்கள், இந்த விடயங்கள் 1900 ஆரம்பித்த ஒரு விடயமாக நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக சுதந்திரத்துக்கு பின்னர் எமது நாட்டிலே முதல் கட்டமாக நீதி அமைச்சராக நிஸ்ஸங்க விஜயரத்னா அவர்கள் செயற்படுகின்ற போது 1983 இத்தகைய ஒரு சிறைச்சாலையிலே தாக்குதல் சம்பவம் ஏற்பட்டது. அந்த சம்பவத்தின் மூலமாக குறிப்பாக எமது தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த கைதிகள் 53 பேர் மரணித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் கூட கருப்பு ஜூலை என்ற பெயரில் அந்த விடயத்தை நாங்கள் விவாதித்தோம். எனவே அதேபோன்று மீண்டும் 2000 பிதுனு வெவ என்ற அந்த சிறைச்சாலையிலே பட்டி வீரகோன் அவர்கள் நீதி அமைச்சராக இருக்கின்ற போது இத்தகைய துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தது. அந்த சம்பவத்தில் 12 உரிய ஒரு சிறுவர் கூட கொலை செய்யப்பட்டிருப்பது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 27 கைதிகள் உயிரிழந்தவுடன் மேலும் 17 பேர் கடுமையாக காயமடைந்தனர். அதேபோன்று இந்த சிறைச்சாலை தாக்குதல்கள் வரலாற்றை எடுத்து நோக்குகின்ற போது 2002 நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம், கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது கூட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார், சிறையில் உள்ள காடையர்கள் பற்றி தனக்கு நன்றாக தெரியும் என குறிப்பிட்டிருந்தார். 2002 தங்கல்லை சிறைச்சாலை மோதலின் போது அப்போது நீதி அமைச்சராக இருந்த ஜோன் அமர்துங்க அவர்களுடைய அந்த காலப்பிரிவில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2011 அன்றாதபுர சிறைச்சாலையில் கைதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்திலே நீதி அமைச்சராக செயற்பட்டவர் இன்று தேசிய தலைவராக சொல்லப்படுகின்ற ரவுப் ஹக்கீம் அவர்கள் தான் காணப்பட்டார். அதேபோன்று அவரது அதே பதவி காலத்தில் 2012 வெலிக்கட சிறைச்சாலையிலே ஒரு படுகொலை நடைபெற்றது. அந்த படுகொலை நடைபெறுகின்ற போதும் நீதி அமைச்சராக செயற்பட்டவர் கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். காரணம், அவர் எமது நீதி அமைச்சர் பொறுப்பட்ட முறையிலே நடந்து கொண்டதாக குறிப்பிட்டார். அவர் பதவி வகிக்கின்ற போது பதவி வகித்த காலப்பிரிவிலே இத்தகைய சிறைச்சாலை சம்பவங்கள் பல நடந்தேறியுள்ளது என்பதை அவருக்கு ஞாபகப்படுத்துவதற்கு நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கின்றேன். ஏனையவர்களுடைய பொறுப்பற்ற தன்மையை பற்றி பேசுகின்றவர்கள் தான் பதவியிலே இருக்கின்ற போது எத்தகைய பொறுப்புணர்வுடன் செயற்பட்டார் என்பதையும் மீட்டி பார்த்துக் கொள்வது சிறப்பானதாக இருக்கும் என நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். அதேபோன்று இதனோடு ஒட்டி சிறைச்சாலை விவகாரம் பேசப்படுகின்ற போது கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள் ஒரு பொய்யான, போலியான, பிழையான ஒரு செய்தியை இந்த உயரிய சபையிலே முன்வைத்திருந்தார். அதுதான் மஹர சிறைச்சாலையிலே அமைந்துள்ள பள்ளிவாயல் தொடர்பான அந்த செய்தி, அவர் இந்த பாராளுமன்றத்திலே மகர பள்ளிவாயல் சிறைச்சாலையிலே அமைந்துள்ள பள்ளிவாயலை நான் வேறு ஒரு இடத்துக்கு பாதுகாப்பு நிமித்தம் காரணமாக எடுத்துச் செல்ல முயற்சிப்பதாக ஒரு போலியான பொய்யான குற்றச்சாட்டை இந்த உயரிய அவையிலே முன்வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு சொல்ல விரும்புகின்ற விடயம் என்னவெனில், நீங்கள் அமைச்சராக இருந்தபோதுதான், நீங்கள் பொறுப்பு வாய்ந்த கேபினட் அமைச்சராக இருந்தபோதுதான் குறித்த பள்ளிவாயல் மூடப்பட்டது என்பதையும் கூறிக்கொள்வதோடு, அதன் பின்னரும் நீங்கள் இந்த பாராளுமன்றத்திலே அதே கட்சியின் ஊடாக பாராளுமன்றத்தில் பிரித்துவப்படுத்தியிருந்தீர்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குறித்த விடயம் சம்பந்தமாக அன்று தவிர வேறு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதனை பற்றி பேசியிருந்தீர்களா? அமைச்சராக இருந்த போதும், 5 வருடம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் கூட அந்த விடயத்தை பார்க்காதவர் திடீரென இன்று வந்து பேசுகின்றார். ஆனால் கண்டிப்பாக குறிப்பாக தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சராக இருக்கின்ற போது குறித்த விடயம் சம்பந்தமாக எமது அமைச்சர் ஹர்ஷன நாநாயக்கார் அவர்கள் ஒத்துழைப்புடன் அந்த விவகாரம் பற்றி பல தரப்பெற்றவருடன் கலந்துரையாடி நியாயமான நேர்மையான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றோம் என்பதை இந்த அவையில் குறிப்பிடுவதோடு அரசியலுக்காக, எனவே இந்த நபர்தான் ஹர்ஷன நாநாயக்கார அமைச்சருடைய பொறுப்பட்ட தன்மையை பற்றி பேசுகின்றவர், தான் பதவியில் இருக்கின்ற போது எந்த அளவு பொறுப்புணர்வுடன் கடமை உணர்வுடன் செயற்பட்டார் என்பதற்கான சாட்சிதான் 2010 2015 அந்த வருடங்களுக்கு இடையிலே நீதி அமைச்சராக இருந்தபோது சிறைச்சாலையிலே பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின. ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு கட்டத்திலும் பதவி விலகுவதாகவோ அல்லது அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படவில்லை என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே இவருக்கு தெரியும், நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தவர்களுடைய மனச்சாட்சிக்கும் தெரியும், அன்று இந்த மாதம் ஜூலை மாதம் 5-6 தினங்களில் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே நடைபெற்ற சம்பவமும் இதற்கு முன்னர் சிறைச்சாலையிலே மேற்கொள்ளப்பட்ட சம்பவங்களுக்கும் இடையிலான தெளிவான வேறுபாடு இருப்பதை அவர்கள் நன்காக அறிப்பார்கள். அரசியல் காரணத்துக்காக வேண்டி, பழிவாங்கல் காரணத்துக்காக வேண்டி சிலபோது அவர்கள் அத்தகைய மேற்கொள்ளப்பட்ட நிகழ்வுகள் தான் கடந்த காலத்தில் அந்த சிறையிலே நடைபெற்றன. ஆனால் உண்மையிலே அன்று நடைபெற்ற சம்பவம் சம்பந்தமாக வேதனையுடன் அது சம்பந்தமாக அந்த உணர்வோடு அது சம்பந்த கவலையை தெரிவித்து அதற்கான பூர்ண முயற்சியையும் திரு அமைச்சர் ஹர்ஷன நாநாயக்கார் அவர்கள் மேற்கொண்டார்கள். குறிப்பாக அவருடன் 1 வருடம் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சராக செயற்பட்டிருக்கின்றேன். அந்த காலப்பிரிவிலும் கூட உண்மையிலே தொடர்ந்தும் அவர் இந்த நீதித்துறையை அதே போன்று நீதிமன்றம் அது சார்ந்த உட்கட்டு அமைப்புகளை அபிவிருத்தி செய்வதிலே அதற்கு தேவையான மனித வளங்களை பெற்றுக் கொள்வதிலே மிக முயற்சியோடு செயற்பட்ட ஒரு நீதி அமைச்சராக நான் ஹர்ஷன நாயக்கார அவர்களை நான் காணுகின்றேன். இப்போ வலிமையாக சந்திக்கின்ற போதெல்லாம் அதிகாரியுடன் எவ்வாறு நாம் இதனை துரிதப்படுத்துவது என்பதை பற்றி அவர்கள் பேசுவார்கள். எனவே இன்று மக்களின் நம்பிக்கையை இழந்த, மக்களிடம் நம்பிக்கை இல்லாத ஒரு எதிர்கட்சி இன்று மக்கள் நம்பிக்கையுள்ள அரசாங்கத்துக்கு ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே அந்த பிரேரணை கண்டிப்பாக இன்று தோற்கடிக்கப்படும் என்பதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போன்றுதான் சொல்லுவார்கள் இன்று, அதே போன்றுதான் நேற்றைய தினம் நாங்கள் ஒரு விடயத்தை கண்டோம். பொதுவாக சொல்லுவார்கள், வெள்ளம் வருகின்ற போது கீரியும் பாம்பும் ஒரு கட்டையிலே ஏறுவார்கள். வெள்ளம் வருகின்ற போது கீரியும் பாம்பும் ஒரு கட்டையிலே ஏறுவார்கள். இந்த நாட்டிலே மக்கள் மத்தியிலே சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான், இவர்கள் எதிர்கட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற போது பிரிந்து அவர்கள் போட்டியிட்டாலும் அவர்களுடைய இலக்கு அவர்களுடைய அரசியல் கலாச்சாரம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்பதை தெளிவாக நேற்றைய அந்த ஒன்று கூடல் இந்த நாட்டுக்கு சொல்லி இருக்கின்றன. நான் நினைக்கின்றேன், புத்தியுள்ள இந்த நாட்டின் மீது அக்கறையுள்ள இந்த நாட்டின் முன்னேற்றத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் மீண்டும் இந்த நாட்டை சீரழித்த, இந்த நாட்டை படுகொலையில் தள்ளிய, இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக அளித்தவர்களை மீண்டும் இந்த ஆட்சிக்கு கொண்டு வருவார்கள் என்பதில், எத்தகைய அவர் மாட்டார்கள் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனவேதான் இன்று இந்த அவையிலே எனக்கு முன் உரையாடியவர் இந்த அரசாங்கத்தின் அனுபவமின்மையை பற்றி பேசினார். ஆனால் அவர்கள் அனுபவம் உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் கடந்த 76 வருட காலம் மாறி மாறி அவர்களது அனுபவங்களை கொண்டு ஆட்சி செய்த இந்த நாடுதான் கடைசியாக பொருளாதார ரீதியாக மாத்திரமல்ல அனைத்து துறையிலும் வீழ்ச்சியுறைகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. எனவேதான் ஏன் கடந்த அந்த நீர்கொழும்பு நிகழ்வுக்கு பின்னால் உள்ள காரணம் என்ன அனைவருக்கும் தெரியும். இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் போதைப் பொருளை ஒழிப்பதற்கும் பாதாள உலகத்தினை அழிப்பதற்குமான செயற்திட்டங்களை அரசாங்கம் மேற்கொண்டு வந்தது. ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் கைகோர்த்து பக்கபலமாக போதைப் பொருள் வியாபாரிகளை இந்த உயரிய சபைக்கும் கொண்டு வந்தார்கள். ஏனைய பொதுவாக உள்ளூராட்சி சபைகளுக்கும் கொண்டு வந்து அவர்களை பலப்படுத்தியவர்கள். எனவே அத்தகையவர்களை பலப்படுத்தியவர்கள் பாதிக்கப்படுகின்ற போது நம்பிக்கை இல்லா பிரேரணையை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கை இல்லா பிரேரணை தோற்கடிக்கப்படும். நன்றி.